أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم.
السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நமது இந்த ஹதீஸ் விளக்க வகுப்பு இன்ஷா அல்லாஹ் சரியாக மக்கா நேரம் 4:45 நடைபெறும் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறோம். நாம் இதுவரை 2 ஹதீஸ்களை பார்த்திருக்கிறோம். 3வதாக நாம் இன்று பார்க்க போகின்ற ஹதீஸ் இமாம் நவி ரஹிமஹுல்லா அவர்களுடைய 40 ஹதீஸ்களுடைய அந்த தொகுப்பிலிருந்து 3வது ஹதீஸை இன்று நாம் பார்க்கவிருக்கின்றோம். அன் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு قال قال النبي صلى الله عليه وسلم بني الاسلام على خمس شهاده الله لا اشهد ان لا اله الا الله وان محمد رسول الله واقام الصلاه وايتاء الزكاه وحج البيت وصوم رمضان رواه البخاري ومسلم இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், இஸ்லாம் 5 தூண்களை கொண்டதாக இருக்கிறது. அதில் முதலாவதாக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரிய நாயன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய தூதர், இது இஸ்லாத்தினுடைய 5 கடமைகளில் முதலாவதாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. 2வது தொழுகையை நிலைநாட்டுவதாகும். 3வது ஒவ்வொரு வருடமும் ஜகாத்தை கொடுத்து வருவது. 4வது அல்லாஹுடைய ஆலயத்தை சென்று ஹஜ்ஜை நிறைவேற்றுவதாகும். 5வது ரமலானுடைய மாதத்திலே நோன்பு நோற்பதாகும். இந்த 5 கடமைகளை ஒவ்வொரு முஸ்லீமும் செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறான். இதில் சிலதில் சக்தி உடையவர்களுக்கு மாத்திரம் உரியவைகளாக, வசதி உடையவர்களுக்கு மாத்திரம் உரியவைகளாக ஓரிரு விடயங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. இந்த 5 கடமைகளில் முதலாவதாக இங்கே ஹதீஸிலே குறிப்பிடப்படுவது வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்ற இஸ்லாத்தினுடைய ஆணிவேராக திகழ்கின்ற கலிமாவாகும். இதை ஒருவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர் ஒரு முஸ்லீமாக முடியாது. எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்வதாக இருந்தாலும் அல்லாஹுவை ரப்பாகவும் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதராகவும் ஏற்று அவர் ஒரு முஸ்லீமாக வேண்டும். எனவே இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கையாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது. நாம் செலுத்துகின்ற எல்லா வணக்கங்களையும் அல்லாஹ்வுக்காகன்ற தூய்மையான எண்ணத்தோடு அவனுக்கு செய்ய வேண்டும், அவனுக்கு நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ் அல்லாதவற்றை வணங்கும் போது அது ஷிர்க்காக மாறிவிடுகிறது, அது ஒரு பெரும் பாவமாக அது மாறிவிடுகிறது. எனவே நாம் அல்லாஹுடைய வெற்றியும் அருளும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் முதலில் நாம் தௌஹீதை உறுதி செய்தாக வேண்டும். அல் குர்ஆனில் கூட அல்லாஹு தஆலா மிக தெளிவாக சொல்கிறான், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், அறிந்து கொள்வீராக வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. அதேபோன்று இரண்டாவது இதனுடைய அம்சம்தான், அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக ஏற்றுக்கொள்வதும், அவர்களை நமது வாழ்விலே பின்பற்றுவதும், அவர்கள் எவற்றை நமக்கு கொண்டு வந்தார்களோ அவற்றை நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்வதும், எதிலிருந்து நம்மை விலகி இருக்குமாறு அவர்கள் கூறினார்களோ அவற்றிலிருந்து நாம் முழுமையாக விலகி இருப்பதும், அல்லாஹ்வின் தூதரை நாம் நமது உயிரை விட மேலாக நேசிப்பது, அந்த தூதரை நமது வாழ்விலே முழுமையாக பின்பற்றுவது, இதுதான் நாளை மறுமையில் நமக்கு வெற்றியை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. எனவே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய தூதராக நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால் அதில் நாம் உண்மையாளர்களாக இருக்க வேண்டும். அவர்களை முழுமையாக நமது வாழ்விலே நாம் பின்பற்றக்கூடியவர்களாக, அது இபாதத் வணக்க வழிபாடுகள் சார்ந்த விடயங்களாக இருக்கலாம், நமது வாழ்க்கையினுடைய ஏனைய விடயங்களாக இருக்கலாம், அனைத்திலும் நாம் அல்லாஹுடைய தூதரை முன்மாதிரியாக கொண்டு பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எனவே இந்த இரண்டு அடிப்படைகளை நாம் உறுதி செய்யும் போதுதான் நாம் செய்கின்ற வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும். நாம் எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் அதில் தூய்மையான எண்ணம் இஹ்லாஸ் இருக்க வேண்டும். அதேபோன்று அல்லாஹ்வுடைய தூதரின் வழிமுறையை பின்பற்றி நாம் அந்த செயலை செய்ய வேண்டும். இரண்டாவது கடமையாக எது திகழ்கிறது என்று சொன்னால் தொழுகையை நிலைநாட்டுவது. இந்த தொழுகையை ஒரு நாளைக்கு ஐவேளை நிறைவேற்றுவது நம் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது. இந்த தொழுகைக்காக மிக ஒரு சொற்பமான நேரம்தான் ஒதுக்கப்படுகிறது. இந்த தொழுகைக்காக நாம் ஒதுக்கக்கூடிய நேரம் மிக ஒரு சொற்பமான நேரமாகும். இந்த நேரத்தை கூட ஒருவன் ஒதுக்கவில்லை என்றால், இந்த தொழுகைக்காக செலவிடவில்லை என்று சொன்னால், அவனை ஒரு முஸ்லீம் என்று சொல்வதற்கே ஒரு முடியாத நிலைக்கு அவன் தள்ளப்படுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், எவனொருவன் வேண்டுமென்று ஒரு நேர தொழுகையை விடுவானோ அவன் காவிராகி விடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். எனவே தொழுகையை பொறுத்தவரையில் தொழுகை என்பது மிக உயர்ந்த ஒரு இபாதத்தாக, ஒரு வணக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே இந்த வணக்கத்தை எப்படி சொல்கிறான் என்றால், யா அய்யுஹல்லதீன ஆமனுஸ்தஈனூ பிஸ்ஸபரி வஸ்ஸலா இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன். மூமின்களே, இறை விசுவாசிகளே, நீங்கள் தொழுகையின் மூலம் அதேபோன்று பொறுமையை கொண்டு நீங்கள் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கள். நிச்சயமாக பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ்விடத்திலே நாம் உதவி தேடுவதற்குரிய ஒரு மிக சிறந்த ஊடகமாக இந்த தொழுகை திகழ்ந்து கொண்டிருக்கிறது. தொழுகை ஒரு நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. தொழுகைக்காக ஒரு மனிதன் நேரத்தை மாத்திரம்தான் செலவிட வேண்டும். இந்த நேரம் அல்லாஹ்விடமிருந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கப்பட்டதாக இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்கு வழங்கப்பட்ட இந்த வாழ்நாள் என்பது அல்லாஹ்விடமிருந்து கொடுக்கப்பட்டது. எனவே இந்த நேரத்தை நாம் உரிய முறையிலே, நல்ல முறையிலே செலவிட வேண்டும். தொழுகைக்காக நாம் கொடுக்கக்கூடிய மிக அந்த சிறிய நேரத்தினூடாக நமது வாழ்க்கைக்கு மிகப்பெரிய அபிவிருத்தியும் பரக்கத்தும் இருந்து கொண்டிருக்கிறது. வாழ்க்கை ஒளிமயமானதாக, பிரகாசமானதாக வாழ்க்கை மாறுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடும் போது, அஸ்ஸலாத்து நூறுன், தொழுகை என்பது பிரகாசம் என்று சொன்னார்கள். எனவே தொழுகைக்காக நாம் ஒதுக்கக்கூடியது நேரத்தை தான். அந்த நேரத்தை ஒதுக்கி நாம் தொழுகைகளை உரிய முறையில் நிறைவேற்றக்கூடியவர்களாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டது போன்று, சல்லு கமா ரஅய்து முனி உசல்லி, என்னை நீங்கள் எவ்வாறு தொழக்கண்டீர்களோ அவ்வாறே நீங்கள் தொழுங்கள் என்று ஏவியிருக்கிறார்கள். எனவே தொழுகைகளை நாம் இஹ்லாசுடன் தொழுவதுடன், அந்த தொழுகைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறைகளை எப்படி நபி அவர்கள் தொழுது காட்டினார்கள், தொழுகையினுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் நபி அவர்கள் எவ்வாறு செய்து காட்டினார்கள் என்பதை விளங்கி நாம் அவர்களுடைய வழிமுறைகளை, சுன்னாவை பின்பற்றி தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். தொழுகை என்பது நாளை மறுமையில் முதலாவது இபாதத் வணக்க வழிபாடுகள் விஷயத்தில் தொழுகையை பற்றி தான் கேட்கப்படும். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த இபாதத்தாக அது இருக்கிறது. அது சீராக இருக்கும் போதுதான் மற்ற இபாதத்துகள் அனைத்தும் சீராக இருக்கும். அது சீர்கட்டுவிடும் போது ஏனைய அனைத்தும் சீர்கட்டுவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். எனவே நோன்பு இருக்கக்கூடிய எத்தனையோ சகோதரர்கள் தொழுகை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள், தொழாமல் இருக்கிறார்கள். உண்மையில் அவர்களுடைய நோன்பின் மூலம் அவர்கள் எந்த ஒரு பயனையும் பெற்றுக்கொள்ள முடியாது. காரணம், தொழுகையை விடக்கூடியவன் காஃபிர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்ப்பு வழங்கினார்கள். அடுத்ததாக ஜகாத்தை நாம் நிறைவேற்றுவது. ஜகாத்தை பொறுத்தவரையில் இவர்கள் வசதி படைத்தவர்களாக, செல்வம் படைத்தவர்களாக, தங்களுடைய தேவைகள் போக தங்களுடைய சொத்து செல்வங்கள் யாரிடம் எஞ்சி இருக்கிறதோ அவர்கள் தங்களுடைய சொத்து செல்வங்களிலிருந்து 2.5% கணக்கு பார்த்து இதை கொடுக்க வேண்டும். இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்த ஒரு கட்டளையாகும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே பல இடங்களிலே கூறி காட்டுகிறான், வஅன்ஃபிகூ மிம்மா ரசக்னாகும், நாம் உங்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள். இந்த சொத்து செல்வங்கள் அனைத்தும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எனக்கு கிடைத்த அருள் என்று ஒவ்வொருவரும் நினைவு கூற வேண்டும். இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எனக்கு கிடைத்த அருள்கள். அல்லாஹ் இந்த அருளை எனக்கு எதற்காக வழங்கியிருக்கிறான் என்று சொன்னால், இந்த அருளின் மூலம் அல்லாஹ் என்னை சோதிக்கிறான். இதற்குரிய கடமைகளை நான் உரிய முறையிலே நிறைவேற்றுகிறேனா என்று என்னை சோதித்து பார்க்கிறான். எனவே செல்வம் படைத்தவர்கள், இந்த அனைத்து செல்வங்களும் எனக்குரியவைகள், இவற்றை நான் செலவிட மாட்டேன், இவற்றிலிருந்து நான் ஜகாத்தை கொடுக்க மாட்டேன் என்று நினைப்பான் என்று சொன்னால், நிச்சயமாக அந்த செல்வம் நாளை மறுமையில் அவனுக்கு மிகப்பெரிய ஒரு வேதனையாக மாறிவிடுகிறது. அதை அவனுக்கு மிகப்பெரிய ஒரு சாபக்கேடாக மாறிவிடுகிறது என்பதை அல் குர்ஆன் கூறிக்கொண்டிருக்கிறது. எனவே அல்லாஹு தஆலா அந்த செல்வத்திலிருந்து எவற்றை கொடுக்குமாறு, எந்த அளவை கொடுக்குமாறு பணித்திருக்கிறானோ அந்த மிக சொற்ப அளவை நாம் கணக்கிட்டு கொடுக்க வேண்டும். அது சேர வேண்டிய அந்த 8 சாரார் இருக்கிறார்கள், அந்த சாரார்களுக்கு அது போய் சேர வேண்டும். ஏனெனில் அது அல்லாஹ் விதித்த ஒன்றாகும், அல்லாஹ்வுடைய கட்டளையாகும், அல்லாஹ் விதித்த ஒரு விடயமாகும். எனவே அதிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. அந்த அடிப்படையிலே ஜகாத்தின் மூலம் ஒருவன் தனது சொத்து செல்வங்களை பரிசுத்தமாக்குகிறான், அதனுடைய அழுக்கை தூய்மைப்படுத்தி கொள்கிறான், அல்லது அந்த அழுக்கைத்தான் அவன் சாப்பிட்டு கொண்டிருக்கிறான், அந்த அழுக்கைத்தான் தனது மனைவி பிள்ளைகளுக்கும் கொடுக்கின்றான். எனவே அந்த அழுக்கை, சொத்து செல்வங்களுடைய அழுக்கை தூய்மையாக்குவதாக இருந்தால் அதை ஜகாத்தின் மூலம் தான் அவன் நிறைவேற்ற வேண்டும். அடுத்ததாக ஹஜ் என்ற வணக்கத்தை நிறைவேற்றுவது. இந்த வணக்கத்தை பொறுத்தவரையில் வாழ்நாளில் ஒரு முறை உடல் ரீதியாக, பொருள் ரீதியாக சக்தி உள்ளவர்கள் இந்த ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும். இந்த வணக்கம் மிக உயர்ந்த ஒரு உன்னதமான சிறந்த வணக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹுடைய ஆலயத்துக்கு சென்று நிறைவேற்றுகின்ற இந்த வணக்கம் குறிப்பிட்ட மாதங்கள் இந்த வணக்கத்துக்காக இருக்கின்றன. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுவது போன்று, அல் ஹஜ் அஷ்ஹுரும் மஅலூமாத், ஹஜ்ஜுக்கென்று அறியப்பட்ட சில மாதங்கள் உள்ளன என்று சொல்கிறான். அந்த குறிப்பிட்ட நாட்களில், அந்த குறிப்பிட்ட மாதங்களில் நாம் அந்த வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். ஹஜ்ஜுக்குரிய கூலியாக அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தை தான் வாக்களித்திருக்கிறான். ஒரு உன்னதமான சிறந்த ஒரு வணக்கமாக இது இருக்கிறது. எனவே அதிகமானவர்கள் இந்த வணக்கத்திலே அலட்சியமாக இருக்கிறார்கள், இதை பிற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதை பிற்படுத்துவதென்பது எந்த வகையிலும் பொருத்தமான ஒன்றல்ல. இவர்கள் உடல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் வசதி படைத்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் இந்த வணக்கத்தை நிறைவேற்றுவதில் அவசரம் காட்ட வேண்டும். ஏனெனில் அதற்கு பிறகு அவர்களுக்கு எவ்வாறான நிலைகள் உருவாகும் என்று யாருமே அறிய மாட்டார்கள். செல்வத்தோடு அவன் வாழ்வான், அந்த செல்வம் அவனிடமிருந்து பறிக்கப்படலாம், உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கலாம், உடல் ஆரோக்கியம் பறிக்கப்படலாம். எனவே இந்த வசதி வாய்ப்புகள் கிடைக்கின்ற போது அதை அவன் அவசரப்படுத்த வேண்டும். எனவே ஹஜ்ஜுடைய வணக்கம் என்பது இஸ்லாத்தினுடைய 5 பெரும் தூண்களில் ஒன்றாக இருக்கிறது. இறுதியாக ரமலானுடைய மாதத்திலே நோன்பு இருப்பது, இதுவும் அல்லாஹ் நம் மீது விதியாக்கிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த வணக்கம் மிக உயர்ந்த ஒரு சிறப்பான ஒரு வணக்கமாக இது இருக்கிறது. அதிகாலையிலிருந்து சூரியன் மறையும் வரை நோக்கப்படுகின்ற இந்த வணக்கம் மிகவும் அர்ப்பணிப்புடனும் தியாகத்துடனும் கூடிய ஒரு வணக்கமாக இது இருக்கிறது. இந்த வணக்கத்தை பற்றி எந்த அளவுக்கு சிறப்பித்து ஹதீஸுல் குதுசிலே இடம்பெறுகிறது என்றால், நோன்பை அல்லாஹு தஆலா தனக்குரிய வணக்கமாக சிலாகித்து சொல்கிறான். அதற்குரிய கூலியையும் அல்லாஹு தஆலா கணக்கின்றி வழங்குவதாக சொல்கிறான். நாளை மறுமையுடைய நாளிலும் நோன்பாளிகள் எப்படி கண்ணியப்படுத்தப்படுவார்கள், எப்படி அவர்கள் கௌரவிக்கப்படுவார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கென்றே ஒரு வாயில் சுவர்க்கத்தில் நுழைவதற்காக அல்லாஹு தஆலா தயார்படுத்தி வைத்திருக்கிறான். அதுதான் அர்ரையான் என்ற வாயில். அந்த வாயிலினூடாக நோன்பாளிகள் மாத்திரம்தான் நுழைய முடியும். அப்படி அல்லாஹு தஆலா நோன்பாளிகளை கண்ணியப்படுத்துகிறான் என்பதை ஹதீஸ்களின் மூலம் நாம் அறிகிறோம். எனவே இந்த ரமதானுடைய காலத்திலே இவர்கள் உடல் ரீதியாக சக்தி பெற்றிருக்கிறார்களோ, நோயாளிகளாகவோ பிரயாணிகளாகவோ இருக்கக்கூடியவர்களுக்கு அதில் சலுகை இருக்கிறது. அவர்கள் அதை ஏனைய காலங்களிலே நோற்றுக்கொள்ளலாம். அதை போக ஏனையவர்கள், சக்தி உள்ளவர்கள், வலிமை உள்ளவர்கள் இந்த ரமதான் மாதம் முழுவதும் நோன்பு இருப்பது அவர்கள் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது, விதியாக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த ஐந்து விடயங்களும் இஸ்லாத்தினுடைய ஐம்பெரும் கடமைகளாக, தூண்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். எனவே நம்மீது விதியாக்கப்பட்ட, அல்லாஹ் நம்மீது கடமையாக்க விடயங்களில் நாம் அலட்சியம் செய்யாமல், எந்த ஒரு குறையும் செய்யாமல் அவைகளை நிறைவாக செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் வந்து ஒரு கேள்வியை கேட்கிறார். எதை பற்றி என்று சொன்னால், தொழுகையை பற்றி. அவர் மீது விதியாக்கப்பட்ட விடயங்களை பற்றி எல்லாம் கேட்கும் போது நபி அவர்கள் பதில் சொல்கிறார்கள். அந்த நேரத்தில் அந்த மனிதர் தனக்கு விதியாக்கப்பட்ட, ஃபரதாக்கப்பட்ட விடயங்களை மாத்திரம் செய்வதாக சொல்லும்போது நபி அவர்கள் சொல்கிறார்கள், இவர் வெற்றி அடைந்தார், இவர் உண்மையிலே வெற்றிக்குரியவர் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். எனவே நம்மீது கடமையாக்கப்பட்ட விடயங்களில் நாம் அலட்சியம் செய்யாமல் அவற்றை உரிய முறையில் நிறைவேற்றக்கூடியவர்களாக மாறுவோம் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வ ஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.